அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலன் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் தற்கொலையை தடுப்போம் சிறப்புடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். நான் மருத்துவர் சரவணன், அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக உள்ளேன். அதாவது ஒவ்வொரு செப்டம்பர் 10ஆம் தேதியும் உலக தற்கொலை தடுப்பு தினமாக நாம் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். இது தற்கொலைகள் குறைவதற்காகவும் தற்கொலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
சார், இப்போ உலக தற்கொலை தடுப்பு தினம் அப்படிங்கிறீங்க, இது இந்த தினம் உருவானதுக்கும் அதனால இதை பற்றிய விரிவான தகவலையும் நீங்கள் எடுத்துக்கொடுங்க சார்.
அதாவது வந்து உலக தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய கருத்துரு என்னன்னு பாத்தீங்கன்னா, செயல் மூலம் நம்பிக்கையை உருவாக்குதல் இந்த வருஷத்தோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரியேட்டிங் த ஹோப் த்ரூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஒட்டி அந்த நபரை தற்கொலையிலிருந்து தடுப்பதுதான் இதனுடைய நோக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து உலகத்துல வந்து நிறைய தற்கொலைகள்னால நிறைய பாதிப்புகள் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் என்ற நோக்கத்தினால இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது.
தற்கொலை சம்பந்தமான வகைகள் உலக அளவுல எந்த அளவுக்கு அதோட தாக்கங்கள் இருக்கு?
ஒரு காமன் டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய மரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்கொலையும் வந்து ஒரு பெரிய மிக பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா வந்து தற்கொலைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது வந்து 2021 கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்து 800,000 மக்கள் இந்த தற்கொலையினால் உயிரிழக்கிறார்கள். அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 18-49 வயதுக்கு உட்பட்டவர்கள் 60% மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர நம்மளுடைய இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா 164,000 பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த தற்கொலையினால இறந்து கொண்டு வருகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 6,500 பேர் ஒவ்வொரு வருஷமும் உயிரிழந்துட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒரு தற்கொலை முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது உலக சுகாதார நிறுவன ஆய்வில் இருந்து நமக்கு கிடைத்திருக்க தகவல்.
தற்கொலைக்கான காரணங்கள் அதிகப்படியான வகைகள் என்னவா இருக்கு, இதை வந்து எப்படி வந்து தடுக்கக்கூடிய முறைகள், அதற்கான ஒரு விழிப்புணர்வை பத்தி இப்போ விரிவா சொல்லலாம்.
அதாவது இப்ப வந்து இதை வந்து ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து மாணவர்களின் மன அழுத்தத்தினால் வந்து தற்கொலை ஏற்படும், அப்படி இல்லாட்டி வந்து பெரியவர்கள் வேலை செய்யறவங்க மூலமா வர தற்கொலைகள் வேற விதமா இருக்கும். இப்ப மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து தான் நினைச்சிட்டு இருக்க அந்த துறை கிடைக்கல. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நீட்டு எக்ஸாம் வந்து சில பேர் எழுதியிருப்பாங்க, எழுதிட்டு அது கிடைக்காத போயிருவே அந்த விரக்தியினால தற்கொலை எண்ணம் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி சகமானவர் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருப்பதனால் நம்மால் பெற முடியவில்லையே என்ற இயக்கத்தினாலும் வந்து அந்த மாதிரி ஆகுது. சில சமயம் பெற்றோர்களின் கண்டிப்பு காரணமாகவும் சில சமயம் ஆசிரியர்களின் கண்டிப்பு காரணமாகவும் தவறான புரிதல்னால மாணவர்களிடையே இந்த தற்கொலை எண்ணம் அதிகமாக தலை தூக்குகிறது. இப்போ மாணவர்களுக்கு இதனால தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும். அதே போல வந்து இந்த பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தான் காரணமா அமையுது. அதாவது ஒண்ணு வந்து ஏழ்மையான சூழ்நிலை, கடன் தொந்தரவு, கந்து வட்டி தொந்தரவு, அதனால பெரிய உயிரிழப்புகள் நம்ம வந்து தினசரியிலேயோ இல்ல வந்து டிவி நிகழ்ச்சிகளிலேயோ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல வந்து தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அதன் காரணமாக வந்து தற்கொலை எண்ணங்கள் தலை தூக்கும். அதே போல பெரியவங்க கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இயற்கை சீற்றங்களினால் இயற்கை பேரிடர்களினால் சில சமயம் வந்து அவங்களுக்கு நெருக்கமானவங்க இறந்துட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு திகைப்புனால இவங்களும் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பொருளாதார இழப்புகள், திடீர்னு வந்து ஒரு திருட்டு நடந்தது அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாம வந்து தற்கொலை எண்ணங்கள் தோன்றும். அது தற்கொலை எண்ணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வது. நினைச்சது கிடைக்கலனாலோ இல்ல எதிர்பார்த்தது நடக்கலனாலோ இனி நாம் இந்த உலகில் எப்படி வாழப்போகிறோம் என்ற மன வலிமை இல்லா நிலையைதான் தற்கொலைக்கு காரணமாகிறது. இந்த வந்து எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிருபர் கேட்டிருக்காரு. அதாவதுங்க இது வந்து ஒரு பண்பாட்டு கல்வியின் அடிப்படையில வந்து நம்ம கண்டிப்பா வந்து இதை தடுக்க முடியும். என்ன அப்படி பண்பாட்டு கல்வி அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் அதாவது பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து முறையா பார்த்துருப்போம். அதாவது வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நீதி நெறி கதைகள் சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு தனியாவே இருக்கும். ஆனா இன்றைய சூழ்நிலையில வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் சில பாடப்பிரிவுகள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகள்ல வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை வந்து முறையா வந்து பெற்றோர்களும் வந்து சொல்லித்தரும். ஏன்னா பெற்றோர்கள் வந்து முக்கிய, அதாவது பெற்றோர்கள் தான் முதல் ஆசான்கள். அவங்கதான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கணும், அதே போல நல்ல முயற்சி செய்யறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தோல்விகளை தாங்கக்கூடிய மன வலிமையை வந்து அவங்களுக்கு ஊட்டணும். ஏன்னா இது இல்லாட்டி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் முயற்சி பண்ணலாம், எப்படி எல்லாம் முயற்சி பண்ணா நம்மளுக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன கதைகள் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கண்டிப்பா விளக்கினாலே வந்து போதும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீதிநெறி கதைகள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதெல்லாம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரணும். அந்த நல்ல பழக்க வழக்கங்களை திரும்ப 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 பின்பற்றுறதுக்கு, அதுல உறுதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி வந்து ஆசிரியர்களும் அடிக்கடிக்கு ஏற்படுற பிழைகளை சுட்டி காட்டி அந்த மாணவருக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு ஊட்டி அவங்கள வந்து மனப்பக்குவமா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தா இந்த தற்கொலை எண்ணம்லாம் கண்டிப்பா தோன்றாது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து கல்வித்துறை கல்வி நிலையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் வைக்கிறோம். அதாவது வந்து கவுன்சிலிங் வச்சா நல்லா இருக்கும். அதாவது வந்து இப்போ சென்டர்ல எக்ஸாம் நடக்குது, 10th படிக்கிறவங்க இல்ல 12th பரீட்சை எழுதுறவங்க, அவங்களுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் தேர்வு எழுதணும், எப்படியெல்லாம் வந்து நம்ம படிச்சா எவ்வளவு மதிப்பெண்கள், எவ்வளவு நல்ல சிறப்பான மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டணும். ஒவ்வொரு கல்வி நிலையங்களையும் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸாம் கவுன்சிலிங் நடத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எந்த விதமான ரிசல்ட் வந்தாலும் அது கூடிய மனநிலையை வந்து கொடுக்கறதுக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரப்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் வைக்கணும். வச்சாங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து எப்படி எல்லாம் அந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க, இந்த ரிசல்ட் வேற மாதிரி போச்சுன்னா என்ன பாதிப்புகள் எல்லாம் வரும், அதெல்லாம் வந்து வராம தடுக்கணும், எப்படி எல்லாம் தடுத்துக்கணும், நம்ம வந்து இதை விட்டுட்டா வேற ஆப்ஷனே இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை சொல்லி தந்தோம். அந்த மாதிரியான மனநிலை எல்லாம் வராது. இப்போ பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கந்து வட்டி சொன்ன, ஏழ்மை நிலை சொன்ன, அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் வந்து அதை வந்து சீர் செஞ்சு நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து ஏழ்மை நிலையிலிருந்து காத்துட்டு இருக்கோம். அதே போல வந்து அரசாங்கம் வந்து கந்து வட்டிக்கு எதிராக சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய இந்த தற்கொலைகள்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கு. அது தவிர வந்து இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் நம்முடைய தமிழக அரசு வந்து மனம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி தற்கொலைகளே நடக்கக்கூடாது மாணவர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு மனம் என்ற ஒரு இது வந்து அமைப்பு தொடங்கியிருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு 10 மாணவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களின் மன வலிமையை வந்து மேம்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இது வந்து வருங்காலங்கள்ல வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தற்கொலைகளை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் சொன்னா இல்லையா, பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வந்து அவங்க வந்து அவங்களுக்கான என்ன கல்வி எடுக்க போறாங்க அவங்களுடைய வாய்ப்புகளுக்கு இடம் அளிக்கணும். இப்ப வந்து அவங்களுடைய கருத்துக்களை குழந்தைங்க மன திணிக்க கூடாது. அதாவது வந்து இப்போ நீ டாக்டரை தான் படிக்கணும், இன்ஜினியரை தான் படிக்கணும், இல்ல ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன விருப்பம் இருக்கு, அந்த குழந்தையால எது முடியும், எது சாத்தியம்னு கேட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு கொடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோமா, இது செகண்ட் சாய்ஸா வச்சுக்கோ, இது தேர்ட் சாய்ஸா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையிலேயே அதை கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்காது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஏமாற்றம் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள்லாம் வந்துடும். அதனால வந்து பெற்றோர்கள் வந்து இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த குழந்தையுமே கம்பேர் பண்ண வேணாம். நல்லா படிக்க சொல்லுங்க, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தாங்க, அதே மாதிரி வந்து நல்ல மன வலிமையை ஊட்டக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க. நல்ல நல்ல நீதி நெறி போதனைகள் உள்ள கதையெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து நல்ல மன வலிமை உள்ள குழந்தைங்களா வளரும் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள்லாம் தோன்றாது.
தற்கொலை வகையில தூண்டக்கூடிய விதமான வகையில மாற்றங்கள் வகையில மன வலிமை பெறாததுக்கான வகையில என்ன செய்யணும்?
அதாவதுங்க, இன்னைக்கு நான் ஏற்கனவே வந்து பெற்றோர்களோ ஆசிரியர்களோ இணைந்து பணி புரிஞ்சாதான் இந்த நாளைய சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும். இந்த நாளைய சமுதாயம்ன்றது இன்றைய பள்ளிக்கூடங்கள்ல தான் இருக்கு, அது ஆசிரியர்கள் கையிலையும் பெற்றோர்கள் கையிலயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல நீதி நெறி கதைகள்லாம் சொல்லணும். அதே போல வந்து தவறான முன் உதாரணங்களை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு நல்ல தலைவர் இருக்காருன்னா, அதாவது வந்து நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா இருந்தாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவங்களெல்லாம் சொல்லி ஒரு மோட்டிவேஷன்லாம் வளர்க்கணும். நல்ல நல்ல தலைவர்களை சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேஷன் கொடுத்தோம்னா நிச்சயமா வந்து அந்த குழந்தைங்களுக்குள்ளார ஒரு விதை உணப்படும். அந்த விதை வந்து பெரிய விஷயங்களா இருக்கும். அதுங்களுக்குள்ள வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு வந்து நிச்சயமா அந்த கனவு நாளடைவுல வந்து மேம்பட்டுக்கும். அதே மாதிரி வந்து ஆசிரியர்களை வந்து குழந்தைங்களை வந்து நல்ல அரவணைச்சு, அதாவது அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஒரு குடும்பம் போல அரவணைச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைங்க வந்து சிறப்பா செயல்படுறத பார்த்து அவங்களும் வந்து சந்தோஷப்படணும். அதுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த மன வலிமையை பெறதுக்கு என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி நுணுக்கமா குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். மன வலிமை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் இருக்கு. அதாவது வந்து மன ஒருமைப்பாடு தான் மன வலிமையை அதிகரிக்கும். இப்போ மன ஒருமைப்பாடை அதிகரிக்கிறதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஒருமுகப்படுத்துதல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அது வந்து இப்போ இந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்குமே அதை சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க வந்து அந்த மாணவர்களுக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது பள்ளி ஆரம்பிக்கும் நேரத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பயிற்சி தந்துட்டு அவங்களுடைய பாடப்பிரிவுகளை ஆரம்பிச்சாங்கன்னா வந்து நிச்சயமா வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றாது. அந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடிக்கடிக்கு நடத்தணும் குழந்தைங்களுக்கு. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையோ 3 மாசத்துக்கு ஒரு முறையோ எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் நடத்தும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மன வலிமை அதிகமாகும். அதே சமயத்துல அந்த குழந்தை வந்து எந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாரா இருக்க நிற்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு, பெற்றோருடைய பொறுப்பு. எது வந்தாலும் பாத்துக்கலாமா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லும் பொழுதும் எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம எழுதிட்டோம், ரிசல்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த ஆப்ஷனா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பக்குவமா சொல்லும் பொழுது இந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்கள்லாம் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல பெரியவங்களும் வந்து மன வலிமை வரணும். ஏன்னா மன வலிமை வர்றதுக்கு வந்து நிச்சயமா வந்து இந்த மனப்பயிற்சி, ஒருமுகப்படுத்துதல் பயிற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து உடம்புக்கு எப்படி வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோமோ உடம்பு நல்லா பலமாவதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கும் அந்த மாதிரி வந்து மனசுக்கு கண்டிப்பா எல்லாரும், அதாவது வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அந்த பயிற்சி பண்ணும் பொழுது சிந்தனை ஆற்றல் மேலோங்கும். சிந்தனை ஆற்றல் மேலோங்கச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு விஷயத்த இப்படிதான் செய்யணும், திடீர்னு லாஸ் வருது, பிசினஸ்ல லாஸ் வருது, சோ இந்த மாதிரி வந்து பண்ணா வந்து இந்த லாஸை வந்து ஓரளவுக்கு தடுத்துடலாம், இதுல இருந்து மேம்பாடு அடைஞ்சு நம்ம போகலாம், இனிமேல வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறைய இதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை அந்த பயிற்சி அளிக்கும். அதனால வந்து ஒருமுகப்படுத்த பயிற்சி வந்து எல்லாருமே கண்டிப்பா பண்றது ரொம்ப நல்லது.
சார், இப்போ தற்கொலை எண்ணங்கள் இது போல ஒரு மனசை பாதிச்சயங்கள் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு மாற்று வழியா நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்?
இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் சென்டர்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்க மருத்துவமனைகள்லயும் தாலுகா லெவல் மருத்துவமனைகள்லயும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் சின்ன சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர் லெவல்லயும் வந்து கவுன்சிலர்ஸ் சொல்லிட்டு அப்பாயின் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மன கஷ்டமோ இல்ல வந்து அவங்களால என்ன செயலை செய்ய முடியல, எதுக்காக கஷ்டமா இருக்கு, எதுக்காக இந்த எண்ணம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதை தவிர வந்து நம்மளுடைய பாரம்பரியமான யோகா தியானம் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து இதுக்கு வந்து முழு அளவுல பயன் கொடுக்கும். அதாவது வந்து யோகா தியானம்ன்றது மதம் சார்ந்தது கிடையாது, இது வந்து நம்ம மனசை ஒருமுகப்படுத்துற பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பயிற்சியை ஒருமுகப்படுத்தும் பொழுது மனதினுடைய அதுல உணர்ச்சி பூர்வமான நிலை அதெல்லாம் குறைஞ்சு 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 அமைதியான நிலைக்கு வரும்பொழுது நம்மளுடைய சிந்திக்கும் ஆற்றல் திரும்ப வந்து முன்னாடி சொன்ன மாதிரிதான் சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகும், நம்மளுடைய மன வலிமை அமைதியா இருக்கும் பொழுது அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த செயலையும் செய்யக்கூடிய மனப்பக்குவம் மன வலிமை வந்து வந்துடும். அப்பதான் இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பா செயலை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா வெற்றிகள் வரும், அதை வந்து அந்த தோல்விகள் வராம எப்படி தடுத்துக்கலாம்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து எல்லாருமே வந்து யோகா சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அந்தந்த இதுல போயிட்டு மன ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளை வந்து கண்டிப்பா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வந்து இதுக்கு வந்து நம்மளுடைய பெரிய மகான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து ஒரு சின்ன கவி சொல்லியிருப்பாங்க. அதாவது துன்பங்கள் வரதான் செய்யும் மனித வாழ்க்கையில, எல்லா துன்பங்களையும் வந்துச்சுன்னா அதை எப்படி எல்லாம் போக்கிக்கணும்ன்றதுக்கான ஒரு கவி சொல்றாரு. வந்த துன்பம் ஏற்று சகித்து, வந்த துன்பம் ஏற்று சகித்து, போக்கு முறை வழிகண்டு முறையாய் காரியம் ஆற்றி இன்பம் காத்து, எந்த துன்பம் வந்திடனும் எதிர்நோக்கி நிற்பாயே இன்பம் மிகுதிப்படும் துன்பம் தோல்வி வரும். அதாவது நம்ம எந்த பிரச்சனையை வந்து தயாரிக்க அதை சந்திக்க வந்து ரெடி ஆயிட்டோம்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா வந்து மன வலிமை கூடிடும். கூடும் பொழுது என்ன ஆகும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது வர பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு இன்பம் அதிகமாக தான் கிடைக்கும் உலக வாழ்க்கையில, துன்பம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டினுடைய கருத்து. அதனால வந்து எந்த இதுவும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து நஷ்டமே கிடையாது.
இது போன்ற எண்ணங்கள் உருவாகிறப்போ நாம அவருடைய மாற்றுப்பாதைகளை சிந்தனை மாற்றி அதோட நல்ல செயலுக்கு கொண்டு போனா இந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து நம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகும் இல்லையா?
ஆமா,
வாழ்க்கையில் வந்து தோல்விய முடிவல்ல, நம்மளுடைய முயற்சிகள் எடுத்தால் மேல் நோக்கி செல்ல முடியும், அதே நேரத்தில் தன்னோட தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் சார்.
அனைவருக்கும் இந்த தற்கொலை தடுப்பு தினத்தில் இந்த விழிப்புணர்வை கேட்டு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க குழந்தைகளுக்கும் அவங்க கூட இருக்கிற உறவுகளுக்கும் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நல்ல உறவு முறையும் அந்த குழந்தைகளுக்கு மன வலிமை ஊட்டக்கூடிய விஷயங்களையும் நம்ம சொல்ல சொன்னக்கூடிய சின்ன சின்ன கதைகள் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரியான அந்த தற்கொலைகளை கண்டிப்பா தடுத்துருக்கலாம். இனிமேல் நம்மளுக்கும் இந்த மாதிரியான இழப்புகளை வராது, நாட்டுக்கும் இழப்பில்ல வீட்டுக்கும் இழப்பில்ல என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது தற்கொலையை தடுப்போம் சிறப்புடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் சமூக நலன் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.